விஸ்வாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சத்யா ஸ்தோத்திரம் மாதவ சிவஞானிகள் பொழிப்புரை 16வது கட்டத்து குருமூர்த்திகளின் பரவுரை துறை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. முதல் சூத்திரத்து 2வது அதிகாரத்திலே எஞ்சியுள்ள சில பாடல்களை முடிப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. அதாவது சிவபெருமான் 6 அத்வாக்களை தோன்றி திருமேனியாக கொண்டு வழங்குகின்ற பாங்கினை இந்த பகுதியிலே வரக்கூடிய பாடல்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. அதற்கு முன்பு இந்த உருவத்திருமேனி அருளாலே உருவத்திருமேனி கொள்கின்றாரே, அதனால்தான் எம்பெருமான் 5 இயற்றுகின்றார், சிவாக நன்கு உபதேசம் செய்கின்றார், உருவத்திருமேனி கொண்டுதான் இந்த இத்தகைய ஆட்சியர்களை எல்லாம் நிகழ்த்துகின்றார் என்ற கருத்தினை தொகுத்து சொல்லக்கூடிய பாடல் மிக அருமையான பாடலாகும். அதற்கு மாதவ சிவஞானிகளுடைய உரை மிகச்சிறப்பாக விளங்குகிறது. அந்த பாடல் வருமாறு: படைப்பாரின் தொழிலும் பத்தற்கு அருளும் பாவனையும் நூலும் இடப்பாரம் மாதராளோடு இயைந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் முத்தி அடித்திடும் யோகம் பாசம் துடைப்பானாம் தொழிலும் மேனி தொடக்கானே சொல்லனாதே என்பது இந்த பாடல். அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற 5 உருவத்திருமேனி வேண்டப்பட வேண்டும், நூல் உபதேசம் அருள் செய்யவும் வேண்டப்பட வேண்டும் கொடுக்கின்றார். நூல் உபதேசம் அருள் செய்ய உருவத்திருமேனி வேண்டும் என்பது ஏற்கனவே ஒரு பாடலில் கூறியிருக்கின்றது. அந்த பாடல் என்னவென்றால், காரணம் ஆகவங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். கதிப்பவர்னா கதி அறிபவர். அருளினால் எம்பெருமான் உருவு கொண்டு ஆரணம், ஆரணம் என்பது வேதம், ஆரணம் ஆகமும் இவற்றை அருள் செய்யவில்லை என்றால் கதிப்பவர் இல்லை, கதி அடைபவர் இல்லை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது. அதையும் கூட இங்கு சேர்த்துக் கொள்ளலாம் என்று சுவாமி உரையிலே அவ்வாறே ஏற்கனவே சொன்ன ஒன்றையும் இப்போது சொல்கின்ற பலவற்றோடு சேர்த்து சொல்வது பிரித்து கூட்டல் என்னும் உத்தியை ஒன்றை மட்டும் தனியாக சொல்வது, அப்புறம் வந்து பலவற்றை சொல்லும் பொழுது தனியாக சொன்னதையும் அந்த பலவற்றோடு சேர்த்து சொல்வது, அதான் முக்கியமானதை வந்து சேர்த்தும் சொல்லணும் தனியாகவும் சொல்லணும், அதான் பிரித்து கூட்டல் என்னும் அதுபடி சொல்லியிருக்கிறார் என்று கூட சுவாமிகள் அருமையாக சொல்வார். ஆரணம் ஆகமம் என்னும் செய்யுளில் கூறி போந்த உபதேச மாத்திரைக்கே அன்றி உலகு அவன் உருவில் தோன்றி ஒழுங்கிடும் என்பது முதலாக இங்கனம் கூறி போந்த தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி என்னும் 5 செய்தற்கும், முதலில் தோற்றம் படைத்த தொழில், அப்புறம் மறைப்பு படைத்த தொழில் சொன்ன, அப்புறம் நிலை என்பது காத்தல் தொழில், அருள் என்பது அருளல், இறுதி என்பது அடித்தல் தொழில். பாடலில் சொல்லியுள்ள முறைப்படி சொல்கின்றார்கள் போல, தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி என்னும் 5 செய்தற்கும் அவ்வடிவம் இன்றியமையா சிறப்பினவாய் வேண்டப்படும். வேத சுவாகமங்களை உபதேசிப்பதற்கு மட்டுமல்ல, படைத்தலிலிருந்து அருளல் வரை 5 செய்வதற்கும் அந்த உருவத்திருமேனி அருள் உரு இன்றியமையாது வேண்டப்படும் என்று கூறுகின்றார். படைப்பாதி தொழிலும் என்று பாடல் தொடங்குகின்றது. பொதுவாக ஆதி என்று வந்தால் அது முதலியே என்று பொருள்படும். படைப்பாதி என்று சொன்னால் படைத்தல் முதலிய அப்படின்னு பொருள் வந்துடும். இப்ப படைத்தல் முதலியன்னு சொல்லிட்டா 5 அதில் அடங்கியிருக்கும். உதாரணமாக வித்யா தத்துவங்களை சொல்லும் பொழுது கலாதி தத்துவங்கள் என்று சொல்வார்கள். வித்யா தத்துவங்கள் அது கலை காலம் நியதி வித்தை அலாரம் பொருடன் மாயை ஏழு இருக்கின்றன வித்யா தத்துவங்கள். அது பார்த்தோம் முதல் சூத்திரத்தில் முதல் அதிகாரத்தில், அந்த 2வது சூத்திரத்தில் 3வது அதிகாரத்தில் விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். சரி, அந்த வித்யா தத்துவங்களை என்ன சொல்வார்கள்? கலாதி தத்துவங்கள் என்று சொல்வார்கள். கலாதி என்பது என்ன சொல்கிறது? கலை ஆதி, கலை முதலிய தத்துவங்கள். அப்ப அந்த ஒன்ன சொல்லிட்டு ஆதி சொன்னா அது 7 கொள்ளப்படும். அது மாதிரி படைப்பாதின்னு சொன்னா படைத்தல் முதலிய தொழில்கள் அப்படின்னு வந்து படைத்தல் இருந்து அருளர் வர 5 அடக்கியிருக்கும். பொதுவா அப்படி பொருள் பண்ணுவது உண்டு. ஆனா இந்த இடத்துல சுவாமிகள் அவ்வாறு பொருள் பண்ணல் ஆகாது என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். படைப்பாளி தொழில்னா படைக்கும் முதலிய தொழில்கள் என்று பொருள் பண்ணிவிட வேண்டாம். அப்ப எப்படி பொருள் பண்ண வேண்டும் என்றால், படைப்பாளி தொழில்னா படைப்பாளிய ஆதித்தொழில், ஆதித்தொழில்னா முதல் தொழில், ஐந்து தொழில்கள் முதல் தொழில் படைத்தல் தானே, ஆகவே படைப்பாளிய ஆதித்தொழில் என்று பொருள் பண்ண வேண்டும் என்று அறிவுறுத்திருந்தார்கள். ஏன் அவ்வாறு அறிவுறுத்திருந்தார்கள் அப்படின்னா, இப்போ படைப்பு முதலிய தொழில்கள் பொருள் பண்ணிட்டா இதுலயே ஐந்து தொழில்கள் அடங்கிடும். ஆனா பாடல்ல அடுத்து காத்தல் மறைத்தல் ஒவ்வொன்றும் தனித்தனியா சொல்ல இருக்கின்றார்கள். அப்படி பின்னால சொல்லும் போது நம்ம இதையே வந்து படைத்தல் முதலியன்னு சொல்லி இதிலேயே ஐந்து தொழிலையும் அடக்கிவிடக் கூடாது அல்லவா? பின்னால காத்தல் தொழில் என்ன செய்யறார், மறைத்தல் தொழிலாளர் என்ன செய்யறார் சொல்ல இருக்கின்றார். அதனாலே இதை படைப்பாகிய ஆதித்தொழில் என்று பொருள் பண்ண வேண்டும் என்ற அறிவுறுத்தியுள்ள சிறப்பு மிகவும் போற்றி வணங்கத்தக்கது. பதவுரையில் நான் இது உணரலாம், படைப்பு ஆதித்தொழிலும் படைப்பாகிய ஆதித்தொழிற்கும் திருமேனி வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் திருமேனி வேண்டும் என்று நான் சேர்த்துக்கொள்கிறேன். திருமேனி இல்லாவிட்டால் அந்த தொழிலை ஏற்ற முடியாது. படைப்பாகிய ஆதித்தொழிலை முதல் தொழிலை செய்வதற்கு திருமேனி வேண்டும். ஏன்னா வாதுகாரணம் இதுக்கு சான்று. வாதுகாரணத்தை சொல்லியுள்ளது, இயங்கிய பொருளும் நிறைய பொருளும், இயங்கிய பொருளை வந்து சரம்னு சொல்லுவாங்க, நிறைய பொருளை அசரம்னு சொல்லுவாங்க, ரெண்டையும் சேர்த்து சராசரம் என்று சொல்வார்கள். அதை தமிழிலே கூறியிருக்கின்றார்கள், இயங்கிய பொருளும் இறங்கிய பொருளும் ஆகிய உலகங்கள் முதல்வனது திருமேனியில் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்து தோன்றுமாறு செய்ய வேண்டும் ஆதலான. வாதுகாரணத்திலே கூறியுள்ளது, சிவபெருமானுடைய திருமேனியிலே இன்னென்ன உறுப்பிலிருந்து இன்னென்ன பொருள்கள் தோன்றும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மாலையிலிருந்து தான் தோன்றும், ஆனா மாலைக்கும் ஆதாரமாக சிவபெருமான் இருப்பதனாலே அவன் திருவுருளிலிருந்து தோன்றும் என்று சொல்லக்கூடிய மரபு உண்டு. அதன்படி வாதுகாரணத்தை சொல்லப்பட்டுள்ளது. அப்ப வாதுகாரணத்தை சொல்லியிருக்கிறது இல்லையா, சுவாமியுடைய திருமேனியிலிருந்து என்னென்ன உலகங்கள் தோன்றுமே, அப்போ அதை தோற்றுவித்தல் அதான் படைத்தல், அந்த முதல் தொழிலுக்கு திருமேனி வேண்டும் அல்லவா என்று உணர்த்திருந்தார். அப்புறம் இரண்டாவது என்ன சொல்றார், மறைத்தல் தொழிலை சொன்னார்கள் சுவாமிகள் உரையில வந்து, தோற்றம் அப்புறம் மறைப்பு அதுதான் பாடல இருக்கின்றது. மறைத்ததான் என்ன சொன்னார்கள், பத்தற்கு அருளும் பாவனையும் என்றார். பத்தற்கு அருளும் பாவனையும், அதாவது பக்தர்களுக்கு எப்போ அழுவார், அவர்களுக்கு பக்குவம் வந்தவுடன் அழுவார். எப்போ பக்குவம் வரும், இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு கைகூடினால் பக்குவம். இருவினை ஒப்பு என்பது நல்வினை தீவினை அவை இரண்டிலும் அவற்றின் பலன்களிலும் பற்று இன்றி இரண்டையும் ஒன்று போலவே கருதி விட்டுவிட்டு சிவபுண்ணியங்களிலேயே பற்று வைத்து, சிவபுண்ணியங்களிலேயே பற்று வைத்து திருவர்களுக்காகவே காத்திருக்கின்ற நிலை. அதை விரிவாக எட்டாம் சூத்திரத்திலே பார்க்க இருக்கின்றோம். அது தசகாரியம் போன்ற பண்டார சாஸ்திரங்களும் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இருவினை ஒப்பு என்ற அந்த நிலை இருக்கின்றதே, அந்த நிலை கைகூடிவிட்டால் அருளை தருவதற்கு குருமூர்த்தியாக எழுந்தருளி ஓடோடி வந்துவிடுவார் என்பெருமான். தான் பக்தர்களுக்கு இருவினை ஒப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனையாகிய திரோதான தொழிற்கும், திரோதான தொழில், திரோதானம் என்பது மறைத்தல், அந்த திரோதான தொழிலுக்கும் திருமேனி வேண்டும். திருமேனி கொள்ளாவிட்டால் படைத்தல் தொழிலை செய்ய முடியாது போலவே மறைத்தல் தொழிலையும் செய்ய முடியாது. மறைத்தல் தொழில் என்பது எப்படி செய்கின்றார் என்றால், எதற்காக செய்கின்றார் சொல்ல, எப்படி செய்கின்றார் சொல்வதை விட எதற்காக செய்கின்றார், இருவினை ஒப்பில் வைத்து பக்தர்களுக்கு அருள வேண்டும் அதுக்காக மறைக்கின்றார். பரம கருணை பரங்கருணை தடங்கலனாக உள்ளவன் எவ்வாறு மறைப்பான் என்ற கேள்வி எழும். இருவினை ஒப்பு உயிர்களுக்கு வந்தால்தான் அவன் அருள் செய்தால் அந்த அருளுக்கு வந்து பயன் உண்டு. அதுக்கு முன்பு அருள் செய்து பக்குவமில்லாத நிலையில செய்து பயனில்லை. ஆகவே அந்த இருவினை ஒப்பு வருவான்னா உயிர்கள் தாமாக அந்த நிலையை அடையாது. இவன் மறைத்த தொழில் செய்து பல பிறவிகளையும் செலுத்தி வினைப்போகங்களை ஊட்டி பல பிறவிகளையும் போட்டு புரட்டி எடுத்தாதான் உயிர்களுக்கு இருவினை ஒப்பு வரும். ஆகவே அந்த மறைத்த தொழிலை இருவினை ஒப்பு வருவதற்காக செய்கின்றார், தோன்றா துணையாக இருந்து செய்கின்றார். இந்த பக்தர்களுக்கு இருவினை ஒப்பின் அருள்தல் பொருட்டு செய்யும் பாவனையாகிய திரோதான தொழில், பக்தர்களுக்கு இருவினை ஒப்பு வரும் பொருட்டு திரோதான தொழில் மறைத்தல் தொழில் செய்கின்றார். சரி, அதை ஏன் பாவனையாகிய மறைத்தல் தொழில் சொன்னார், மறைத்த தொழிலை பாவனை என்று சொல்ல வேண்டியது என்ன? குறிப்புரையிலே அற்புதமாக சொல்கின்றார்கள் நம்முடைய மாதவ சுவையார் சுவாமி. குறிப்புரையில் மூணாவது பத்திர பார்த்தோம்னா இருக்கு, பத்தற்கு அருளும் பாவனை என்பது, பத்தர்க்கு எருவினை ஒப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனை என திரோதான தொழிலே உணர்த்திட்டு. பாடல திரோதான தொழில் என்றோ மறைத்தல் தொழில் என்றோ இல்லை, பாவனை என்றுதான் பாடலில் உள்ளது. அதை திரோதான தொழில் என்று பொருள் சொன்னவர்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். மறைத்தல் தொழில் சொன்னார்கள். மறைத்தல் தொழில வந்து பாடல என்ன சொல்லிருக்காரு, பாவனைன்னு சொல்லியிருக்கின்றார். ஏன் பாவனைனாரு, பாவனைனால என்ன அர்த்தம், ஒரு நம்ம என்ன சொல்றோம், பாவனை, ஒரு பாவனை காட்டுறாரியா அப்படின்னா வந்து அவருடைய உண்மையான இயல்பு கிடையாது மறைத்தல், அருளல் தான் அவனுடைய உண்மையான இயல்பு. இப்ப ஏன் மறைக்கின்றார், உயிர்களுக்கு பக்கம் வர வேண்டும்ன்றதுக்காக வேண்டி ஒரு பாவனை காட்டுகின்றார். அதாவது உயிர்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து உணவை ஊட்ட வேண்டும் அப்படிங்கறதுதான் தாய்க்கு ஒரே நோக்கமா இருக்கும். ஆனா குழந்தைக்கு நோய் இருந்தது என்றால் அந்த நோய் இருக்கும் வரை உணவை மறைத்து மருந்தையே ஊட்டி வருகின்றார், அப்ப கண்டிப்புடன் நடந்து கொள்கின்றார். அது அவருடைய உண்மையான இயல்பா, அது பாவனை தான். என்ன எப்ப பார்த்தாலும் அவருக்கு வந்து உணவே கொடுக்காம மருந்தையே கொடுத்து கண்டித்து மருந்த உண்மை மறுக்கும் போது கண்டித்து பேசுகின்றாலே தாய். இந்த தாய் மிகவும் கண்டிப்பானவள் தான் போடும், இவரிடம் கண்டிப்பு மட்டுமே உள்ளது போடும் என்று தோன்றலாம். ஆனா அது என்ன, அது வந்து பாவனை தான். அந்த தாய், அந்த தாயினுடைய உண்மையான இயல்பு என்னவென்றால் உணவை அன்போடு ஊட்டுவதுதான். ஆனா அதற்குரிய பக்குவம் குழந்தைக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பாவனையை அவள் மேற்கொள்கின்றான். அது மாதிரி இருவினை ஒப்புங்கிற பக்குவத்தில்தான் அருள் புரிய முடியும். அந்த இருவினை ஒப்புக்கு அருள் புரிவதற்காக வேண்டி இந்த மறைத்தல் தொழிலாகிய பாவனையை செய்கின்றான் முதல்வன் என்ற அற்புதமாக அருளந்த சிவாச்சாரியருடைய அந்த திருவாக்கினுடைய மகத்துவத்தை எல்லாம் நம்முடைய மாதவ சிவஞான காட்டுகின்றார். ஆகவே திருக்கயிலாய பரம்பரையிலே எழுந்தருடைய சந்தான குரவராக வீற்றிருந்து சிவஞான சித்தியார் சொன்ன அந்த அருளந்த சிவாச்சாரிய சுவாமியுடைய அந்த திருவாக்குகளுக்கு நம்முடைய திருவாவூர்த்தி மாதவ சிவஞான இவர்கள் தான் உன்பொருளை நம் உளம் உள்ளம் தெளிவுறுமாறு மகிழுமாறு உணர்த்துகின்றார்கள். சரி, அந்த பாவனையாகிய மறைத்த தொழிலுக்கும் நூல் திருமேனி கொள்ள வேண்டும். அப்புறம் வேற எந்த தொழிலுக்கு வேண்டும் என்றால் திரோதான தொழிலை தான் ஊன நடனம்னு சொல்வார்கள், அருளல் தொழில ஞான நடனம் சொல்வார்கள். அதான் ஊன நடனம் இயற்ற வேண்டும். திரோதான தொழில் செய்வது தான் ஊன நடனம் இயற்றுகின்றான்னு சொல்றோம். இப்ப ஊன நடனம் ஆடுவதற்கு திருமேனி வேண்டும் அல்லவா, அதான் மறைத்த தொழிலுக்கு திருமேனி வேண்டும். சரி, அப்புறம் உயிர்க்கு என்றும் இன்பம் அடைப்பானாம் அதுவும் நூலும் மாதராளோடு இடப்பாகம் இயைந்து. உயிர்களுக்கு எஞ்ஞான்றும் இன்பத்தை செய்வதாகிய திரிக்கும் நூலை செய்யும் உமாதேவியோடு வாமபாகத்தே ஏய வேண்டுதலாள். உமாதேவிக்கு ஒரு அடை, நூலும் இடப்பாகம் மாதராள். இடப்பாகத்தில் இருப்பதனாலே இடப்பாகம் மாதராள் என்று அழைக்கப்படுகின்றார். நூலும் அப்படின்னு சொன்னா நூலை செய்யும், நூலுபதேசத்தை அம்மையாருக்கு சுவாமி செய்கின்றார். அம்மையார் மூலமாக அந்த நூலுபதேசம் பரவுகின்றது. ஆகையினாலே நூலை செய்யும் என்று சொல்லி அம்மையாரை அடை கொடுத்து சொன்னார்கள். நூலை செய்யும் உமாதேவியோடு வாமபாகத்தை அதாவது இடப்பாகத்தை சுவாமி இயைத்து என்ன செய்கின்றார், காத்தல் தொழிலை செய்கின்றார். காத்தல் தொழிலை செய்வதற்கு உமையன்னையாரோடு பல இடப்பாகத்திலே இயைந்திருக்க வேண்டும். ஆகவே காத்தல் தொழிலுக்கும் திருமேனி வேண்டும். அதான் நூலும் என்பதை வந்து நூலை அருளவும் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். ஆரணம் ஆகமங்களை அருளி செய்யவும் திருமேனி வேண்டும். ஏற்கனவே தனியா சொன்ன கருத்தை இங்க கூட்டியும் சொன்னார். அங்க பிரித்து தனியே சொன்னார், இங்க கூட்டி சொன்னார். பிரித்து கூட்டங்கிற உத்தி அதான் இங்க வந்து குறிப்புகளை சொல்கின்றார். நூலும் என்பதுக்கு முதல்ல என்ன பொருள் சொல்லியிருக்காங்க, நூலை செய்யும் உமாதேவியார். இது முதல்ல சொன்ன பொருள், குறிப்புகள் இருக்கு, நான்காம் பத்தியில் இருக்கின்றது. நூலும் என்பது நூலை செய்யும் என பெயரடியில் பிறந்த பெயரச்சவினையாய். அதாவது நூலும்னா நூலை செய்யும், அந்த பெயரே நூல்கிற பெயரே வந்து வினையா இருக்கு நூலும் அப்படின்ட்டு. நூலும் என்பது நூல் அப்படின்னா பெயர் சொல், நூலும்னா வினை சொல்லாயிருது. அதாவது நூலை செய்யும், நூலை செய்தலாகி வினையை குறிக்கிறது. அது எதுக்கு அடையாது, இடப்பாகம் மாதராளுக்கு அடையாயிற்று. அது இடப்பாகம் மாதராளுங்கிற பெயர்ல போய் முடிஞ்சதுனால அதை பெயரச்சோம்னு சொன்னாங்க. இன்னொரு பொருள் என்ன சொன்னாங்க, இவ்வாறு என்று என்னும்மை ஏற்ற சொல்லாகவே வைத்து நூலும் நூல்கிற பெயர் சொல்லாவே இருக்கட்டும், அந்த உம் வந்து என்னும்மையா இருக்கட்டும் நூலும். அதாவது ஏற்கனவே உண்மைகள் வருது இல்ல, படைப்பாதி தொழிலும் பாவனையும் அப்படின்னு என்னும்மை வருது. என்ன படைப்பாகிய முதல் தொழிலும் அப்புறம் பாவனையாகிய மறைத்த தொழிலும் அப்புறம் நூலும். நூலும்னா இந்த இடத்துல ஆரணம் ஆகமங்கள், வேத சிவாகமங்கள், அவற்றை அருளி செய்யவும் திருவுருவம் வேண்டும். ஏற்கனவே பிரித்து சொன்னதை இங்கே கூட்டி சொன்னார். என்னுமை ஏற்ற சொல்லாகவே வைத்து மேற்கூறி போந்த ஆரண ஆகவங்களை பிரித்து கூட்டல் என்னும் உத்தியால் மீண்டும் உடன் வைத்து எண்ணினார் என்று உரைப்படுமா அற்புதமாக கூறினார். அப்புறம் அடுத்த துணையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முத்தி அழித்திடும் யோகம், அதாவது முத்தி அழிப்பதற்காக யோக நிலையிலே இருந்து காட்ட வேண்டியுள்ளது. யோக நிலையிலே இருந்து காட்டுவதற்கும் திருமேனி வேண்டும். முத்தி அழிப்பதாகிய அனுகிரகத்திற்கும், அனுகிரகம் தான் அருளர் தொழில், முத்தி அழித்தலாகிய அனுகிரகத்திற்கும் யோகிருந்து காட்ட வேண்டுதலானும், அப்புறம் அழித்தல் தொழில், அதைத்தான் பாசம் துடைப்பானாம் தொழில்னாங்க. அழித்தல்னா ஒவ்வொரு தொழிலையும் அதனுடைய உட்கருத்து தோன்றும்படி அருமையா சொல்றார். மறைத்தல்னா சொன்னார் இல்ல பாவனை, எந்தெந்த தொழிலெல்லாம் நம்ம பார்க்கும்போது சுவாமிக்கு இப்படி ஒரு தொழில் இருக்கிறதே அப்படின்னு நமக்கு தோணுமோ அந்த இடத்துல எல்லாம் அதனுடைய உட்பொருள் தோன்றும்படி சொல்கின்றார்கள் நூலாசிரியர் அருளந்த சிவம். அப்படி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை சிவஞான சுவாமி உரை கொண்டுதான் நான் தெரிய முடிக்கின்றது. பாவனைன்னு சொன்னார் மறைத்த தொழில, அழித்தல் தொழில் சொல்லும்போது ஐயோ சுவாமி ஏன் இந்த அழித்தல் தொழில் செய்கின்றார் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்ப என்ன சொன்னார், பாசம் துடைப்பானாம் தொழில், பாசத்தை துடைப்பதற்குரிய தொழிலப்பா அது என்று கூறினார். பாசம் நீக்குவதாகிய சங்கார தொழிற்கும், ஆகவே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த உயிர்கள் இழைப்பாற வேண்டும், அப்பந்தான் மேற்கொண்டு அந்த உயிர்கள் பிறவியிலே ஈடுபட்டு பாசத்திலிருந்து நீங்க முடியும். ஒரு இழைப்பாறுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் தொடர்ந்து முன்னேற முடியும், அந்த பாச நீக்கமாகிய முன்னேற்றத்தை பெற முடியும். ஆகவே பாச நீக்கத்தின் பொருட்டு இழைப்பாற்றுவதற்காகத்தானே ஒடுக்கத்தை செய்கின்றார், அடித்தலை செய்கின்றார் என்று கூறுகின்றார். அதனால பாசம் துடைப்பானா தொழிலும் சொன்னார். அதாவது பாசம் நீக்குவதாகிய சங்கார தொழிலுக்கும் தோன்றின முறையே அவ உறுப்புகளில் ஒடுக்க வேண்டுதலான பாதுகாப்பு சொன்னார் இல்லையா சுவாமியுடைய திருவுருவில், இன்னென்ன உறுப்பிலிருந்து இன்னென்ன உலகம் தோன்றியதுன்னு, எதிலிருந்து எந்த உலகம் தோன்றுதோ அந்த உலகத்தை அந்தந்த உறுப்புகளை அடக்கணும். ஆகவே தோன்றின முறையே அவ உறுப்புகளில் ஒடுக்க வேண்டுதலாலும் மேனி தொடக்கானே சொல்ல ஒனாதே இவற்றிற்கும் அவ்வுருவத்திருவேணி முதல்வனுக்கு இன்றியமையா சிறப்பினவாய் வேண்டப்படும் என்ற உருவத்திருமையை மேற்கொள்ளாவிட்டால் படைத்தலிலிருந்து இந்த அருளர் வரை எந்த தொழிலையும் அவனால் செய்ய முடியாமல் போயிடும், நமக்கு தான் உயிர் இல்லாமல் போயிடும். சுவாமி ஐந்துள்ள செய்யாட்டா அவருக்கு என்ன குறைவு, நமக்கு வந்து உயிர் கொடியிலாமல் போய்விடும். ஆகவே உருவத்திருமையை இன்றியமையாது வேண்டப்படும், அதனை போற்றி துதிக்க வேண்டும். தேவார திருவாசகங்கள் அந்த உருவத்திருமையை தான் எவ்வளவு சிறப்பாக போற்றியிருக்கின்றார்கள். பரம முடிவான முத்தி நிலையெட்டி அந்த சீவன் புத்தர்களாகிய ஞானிகளும் உருவத்திருமேனியை போற்றுவதை நிறுத்தவில்லை. ஆகவே உருவத்திருமேனியை குறைபாடாக பேசுவது உய்வதற்கு பெருந்தடை என்பதுதான் இதுகாரம் மத்தியது. அடைப்பான் துடைப்பான் வருது பாருங்க, அடைப்பான் துடைப்பான் என்பன பாணியிற்று வினையச்சம். அடைப்பான் துடைப்பான் சொல்லி முற்றுப்புடி வச்சிடக்கூடாது, ஆண்பால் வினை முற்றுன்னு கொள்ளக்கூடாது. அடைப்பான் அடைக்கும் பொருட்டு, துடைப்பான்னா துடைக்கும் பொருட்டு, அதான் வினையச்சம். பான் இறுதியில பான் என்பது இருக்கின்றதுதான் பான் ஈற்று வினையச்சம் சொன்னாங்க. உயிர்களுக்கு இன்பத்தை சேர்ப்பதற்காக காத்த தொழிலை செய்கின்றார், உயிர்களுக்கு பாசத்தை துடைக்கும் பொருட்டு அடித்தல் தொழிலை செய்கின்றார். அது என்ன படைத்தல் காத்தல் அப்படின்னு வரிசையா சொல்லாம படைத்தலுக்கு அப்புறம் மறைத்தலை சொல்றார், அப்புறம் காத்தல சொல்லிட்டு அப்புறம் அருளலை சொல்றார், கடைசியில அழித்தலை சொல்றாரு. இது என்ன அப்படின்னா செய்யுள்ள வந்து முறைபிரள வைத்து பாடுவதும் உண்டு. ஆகவே செய்யுளாகலின் முறைபிரள வைத்தார் சொல்ற இவை அனைத்தும் சுத்தமாகப்படும் காரியங்களை நோக்கி கூறியது என்று உணர்க, சுவாமியே நேரடியாக ஐந்தொழில் செய்வது எங்கதான் சுத்தமாதையில்தான், அதனால இவை அனைத்தும் சுத்தமாதையில் உள்ள காரியங்களை நோக்கி கூறியது. உலகினை என்பது முதலில் வேடு செய்யலானும், அதாவது உலகினை இறந்து நின்றது அறுநூறு எண்பதோரார் என்பதிலிருந்து இந்த ஏழு செய்யலானும் என்ன கருத்து சொன்னார், அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேடை செய்யலின் அசிந்திதன் என்பதனை வலியுறுத்தும் போதுதான் அவ் அருளுருவின் பேதங்களும் அவற்றாலாய தொழில்களும் பயனும் அவை இன்றிமையா சிறப்பினவாறு தொகுத்து கூறப்பட்டன. அருளுருவின் பேதங்கள் போகமே திருமேனி, கோலத்திருமேனி, யோக திருமேனி தான் பேதங்கள். அந்த அருளுரினால் விளைந்த தொழில்கள், அதாவது உலகத்திற்கே ஒளி கொடுத்தது, காமனை எரித்தது, பார்வதேவியாரை மணந்தது போன்ற தொழில்கள், அவற்றால் உயிர்களுக்கு விளைந்த பயன்கள், உயிர்க்கு பேரின்பம் அளித்ததோரா சொன்னார்கள் உயிர்களுக்கு விளைந்த பயன்கள். இங்க வந்து ஐந்தொழில் செய்வதற்கும் அந்த திருமேனி இன்றியமையாது வேண்டப்படும் சொல்லி அவை இன்றியமையா சிறப்பினவா மாறும் தொகுத்து கூறப்பட்டன. ஆகவே இந்த உருவத் திருமேனிக்கு சொன்னதையே நாம வந்து அருவ திருமேனிக்கும் கொள்ள வேண்டும், அருவுருவ திருமேனிக்கும் கொள்ள வேண்டும். அந்த திருமேனிகளும் இன்றிமையாவது வேண்டப்படும். ஏன்னா சிவபூசை செய்கின்ற கிரியாவான்களுக்கு அருவுருவ திருமேனியிலே பூசித்தல் அவசியமாகும். யோக நிலையை ஒழுகி வருகின்ற யோகிகளுக்கு அருவத் திருமேனி வழிபாடும் அவசியமாக உள்ளது. எனவே அந்த திருமேனிகளும் உருவத் திருமேனி போலவே சிறப்புடையவை. எல்லா திருமேனிகளுக்கும் நோக்கம் ஒன்றுதான், நம்முடைய கருமேனியை நீக்கி இன்னொரு முறை கருவில் போய் விழுதலாகிய அந்த பிறவி பந்தத்தை நீக்கி பரமானந்த வீடுவேறு அளிப்பதே மூன்று திருமேனிகள் மேற்கொண்டதற்கான காரணம். அந்த வகையில் மூன்று திருமேனிகளும் ஒரே நிகரண என்று சொல்லி அற்புதமாக இந்த பாடல்களை சொல்கின்றார்கள். உருமேனி தரித்துக் கொண்டது என்றாலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோ. உருவத் திருமேனியை பார்த்த போதே அருவத் திருமேனி இருக்கணும் அப்படின்னு நினைச்சோமா, அருவுரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோம். இந்த இரண்டுக்கும் இடையில உருவம் அருவம் ரெண்டுக்கும் இடையில அருவுருவன் ஒன்று இருக்கணும். அப்போ திருமேனி உபயம் பெற்றோம், அருவுருவ திருமேனி தான் அருளே பெற்றோம். சிவலிங்கத்தால தான் அருளே பெற்றோன்னு சொல்றாங்க. சிவபூஜை தான் இன்றியமையாதது, அதுக்காக சொன்னார்கள். செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே. இந்த மூன்றுமே நம்முடைய இந்த கருவில் தோன்றிய உடம்பை நீக்குவதற்காக வந்த அருள் வடிவங்களாகும் என்று கூறுகின்றனர். திருமேனியெல்லாம் ஒரு நிகரண ஆகலின் குறிப்புகளை சொல்றாங்க. அருவத் திருமேனி உருவத் திருமேனி எல்லாமே ஒரே தன்மையன, ஏன்னா எல்லாமே அருள் திருமேனி, ஆகவே ஒரு நிகரணன்னு சொன்னார்கள். திருமேனியெல்லாம் ஒரு நிகரண ஆகலின் ஏனைய அருவத் திருமேனி அருவுருவத் திருமேனிகளது உண்மையும் அவையும் அவ் இயல்பினவாமாறும். என இதுகாரும் போன பாடல் வரையும் உருவத் திருமேனியினுடைய சிறப்புகளையும் அதனுடைய இன்றியமையாவையும் தான் சொன்னார்கள். அப்ப அருவுருவத் திருமேனி அருவத் திருமேனி பற்றி சொல்லலையே அப்படின்னா அவையும் உருவத் திருமேனி மாதிரி தான் சிறந்தவை, வீடு வெற்றிற்காக மேற்கொள்ளப்பட்டவை தான் என்று தொகுத்து சொல்கின்றார் இந்த பாடல்ல. திருமேனியெல்லாம் ஒரு நிகரணவாகலின் சொல்லாம விட்ட அந்த அருவத் திருமேனியும் அருவத் திருமேனியும் வருவுருவத் திருமேனியும் ஏனைய அருவத் திருமேனியும் அருவுருவத் திருமேனிகளது உண்மையும் அவையும் அவ் இயல்பினவாமாறும். எவ்வியல்பின உருவத் திருமேனியை போலவே சிறந்த இயல்பினவாமாறும். உருவத் திருமேனிக்கு ஓதிய நயமே பற்றி அறியப்படும். இதுகாரும் உருவத் திருமேனியின் பெருமைகளை சொன்னார்கள் அல்லவா, இதைக் கொண்டே அருவுருவத் திருமேனியின் பெருமையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அருவத் திருமேனியின் பெருமையும் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திருந்தார்கள். அது என்ன, இந்த பாடல சொன்னார்களே உருவத் திருமேனி இருந்தாலே அருவத் திருமேனி இருக்கும் எப்படி தெரிவது என்றால், அருவத்திலே இருந்துதான் இந்த உருவமே வந்திருக்கும். அதுதான் சர்க்காரியவாதம். தூளமாக புலப்பட்டு தோன்றுகின்ற பொருள்களெல்லாம் சூக்குமமான நுணுக்கமான ஒரு முந்தைய நிலை இருக்க வேண்டும் என்று சர்க்காரியவாத தத்துவம் கூறுகின்றார்கள். உருவம் எனப்படும் தூள பொருட்கள்லாம், உருவம்னா தூளம் அதாவது வெளிப்படையாக புலப்படுவன, அருவம்னா வந்து சூக்குமம் வெளிப்படையா புலப்படாது நுணுக்கமா இருக்கும். அதனால அருவம்னா சூக்குமம், உருவம்னா புலப்படும் தூளம். உருவம் எனப்படும் தூள பொருட்கள்லாம் அருவம் எனப்படும் சூக்கும அவத்தை அவத்தை நிலை அருவம் எனப்படும் சூக்கும அவத்தை சூக்கும நிலை ஒருதலையான் உண்டு நிச்சயமா உண்டு. ஒருதலைன்னா நிச்சயமா ஒருதலையான் உண்டு. இப்படி சொல்லுகின்ற கொள்கை என்னது, சர்க்காரியவாத கொள்கை. ஒருதலையான் உண்டு என்னும் சர்க்காரியத்தின் இயல்பு பற்றி உருமேனி தரித்துக் கொண்டதென்றாலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம். உருவிறந்தன்னா உருவம் கடந்த அருமேனி அதுவும் கண்டோம் என்றும், அவ் அருவம் எனப்படும் சூக்கும பொருள் பின் உருவம் எனப்படும் தூளாவத்தை எய்தும் போது அவ் இரண்டிற்கும் பொதுவாயதோர் அவத்தையும் உண்டென்பது தானே போதரும் என்பது பற்றி, அருவுருவான போது திருமேனி உபயம் பெற்றோம் என்றும். என்ன அப்படின்னா, அந்த சூக்கும நிலையில் உள்ள பொருள் தூள நிலையை அடையும் போது இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அதாவது அருவன் என்ற நிலை வந்து உருவங்கிற நிலைக்கு போகும்போது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சூக்கும நிலையானது இருக்கும் என்று. அருவம் வந்து நேரடியா உருவம்னு வராது, அருவம் வந்து அருவுருவம்னு ஆகி உருவம்னு வரும். அந்த அருவுருவம் தான் அந்த சூக்குமத்துக்கும் தூளத்துக்கும் இடைப்பட்ட நிலை. அங்க சூக்கும நிலை உண்டு தூள நிலை உண்டு தெரியும் போது இடைப்பட்ட நிலையும் உண்டு, இரண்டிற்கும் பொதுவாகிய இடைப்பட்ட நிலையும் உண்டு என்பது உய்த்துணரப்பெற வேண்டும். அதனால்தான் சொன்னார்கள், அவ் அருவம் எனப்படும் சூக்கும பொருள் பின் உருவம் எனப்படும் தூளாவத்தை எய்தும் போது அவ் இரண்டிற்கும் பொதுவாயதோர் அவத்தையும் உண்டு என்பது தானே புரிந்து கொள்ளலாம். அதனால தானே போதலும் என்பது பற்றி, அருவுருவான போது திருமேனி உபயம் பெற்றோம் என்றும். வேறு பொருள் அண்மையான் உருவ திருமேனி வேற பொருள், இந்த அருவமும் அருவுருவ திருமேனிகளும் வேற பொருளா இல்ல, எல்லா திருமேனிகளும் அருள்மயம்தான். வேறு பொருள் அண்மையான் அவையும் அவ்வுருவடிவோடு ஒக்கும் அவையும்னா அந்த அருவம் அருவுருவம் ரெண்டும் உருவத்திருமேனியோடு ஒக்கும், அவ்வுருவோடு ஒக்கும் என்பது பற்றி மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே கருணையின் வடிவு என்றும் கூறினார். இதனாலே ஏனை திருமேனிகள் இரண்டினது உண்மையும், இந்த பாட்டினால உருவத்திருமேனி மட்டுமல்ல இன்னும் ரெண்டு திருமேனிகள் இருக்குங்கிற உண்மை விளங்குது. அருவத்திருமேனி அருவத்திருமேனி, இதனாலே ஏழை திருமேனிகள் இரண்டினது உண்மையும் அவற்றது இயல்பும் உருவத்திருமேனியோடு உலகாகிய இயல்பு பற்றி சாதிக்கப்பட்டன. எவ்வளவு செல்ல தெளிவாக குறிப்புரைகளை தருகின்றார்கள். உருவத்திருமேனி உள்ளதுன்னு சொன்னதை வச்சே அருவத்திருமேனி அருவத்திருமேனிகள் உண்மையும் உணர்ந்து கொள்ளலாம், அவற்றின் இயல்பையும் உணர்ந்து கொள்ளலாம், இது கொண்டே உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார். இனி வந்து இந்த அருள்மயமான திருமேனிகளை சொன்னால் மட்டும் பரவாயில்லை, மாயா காரியங்களாகிய அத்துவாக்களும் இறைவனுக்கு திருமேனி என்று ஆகமங்கள் கூறுகின்றனவே, அதன் காரணம் என்ன என்று கூறினார். அத்துவா மூர்த்தியாக அறைகுவது என்னை, சுவாமியை வந்து மூர்த்தின்னா என்ன, மூர்த்தம் உடையவன், மூர்த்தி வடிவம் உடையவன், அத்துவாக்களை தனக்கு வடிவமாக உடையவன், ஆகவே அத்துவா மூர்த்தி என்று வழங்கப்படுகின்றான் ஆகமங்கள். அத்துவா மூர்த்தியாக அறைகுவது என்னை, இறைவனை கூறுவது என்ன என்னில் நித்தனாய் நிறைந்து அவற்றை நீங்கிடான் இளமையான் சித்துடன் அசித்திற்கெல்லாம் சேர்த்திதன் ஆதலால் வைத்ததாம் அத்துவாவும் வடிவனம் அறிகளெல்லாம் என்று கூறுகின்றார். இன்று கூறியவாற்றான் முதல்வனுக்கு கருணை வடிவே அன்றி மாயை வடிவு இல்லையாயின் ஆகமங்களின் அத்துவாக்களாரும் முதல்வனுக்கு வடிவம் என்றது என்னை கேட்கிறான். இறைவனுடைய திருமேனி அருள் திருமேனி, அது மாயாகாரிய திருமேனி இல்லைன்னு வலியுறுத்தி கூறுகின்றீர்களே, அப்ப மாயாகாரிய திருமேனி அத்துவாக்கள் தான் மாயாகாரியம் தானே, அப்ப அத்துவா திருமேனி உடையவன் சொல்ற என்ன கருத்து அப்படின்னு கேட்கணும். சொல்ற மாயை வடிவு இல்லையாயின் ஆகமங்களில் அத்துவாக்கள் ஆறும் முதல்வனுக்கு வடிவம் என்றது என்ன எனின், அது எல்லாமாகி அல்லவாய் உடனுமாம் இயல்புடைய முதல்வனுக்கு தனது திரோதான சக்தியான் அவற்றோடு உள்ளதாகிய இயல்பு நோக்கி கூறும் உபச்சாரமேயாம். எப்படி இருக்கின்றான் முதல்வன் வந்து மாயாகாரியங்கள்ல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, அதுல சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான் திருவிழிமையில, முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மறைமா மாறா மறை நான்காய் வரும் பூதம் அவை ஐந்தாய், இப்படி அவையாய் இருக்கின்றான். அப்புறம் அல்லவாய் வேறாயும் இருக்கின்றான் உடனாயும் இருக்கின்றான் என்று அதிலே சொல்கின்றார்களே, அதைத்தான் இங்க கூறுறாங்க. எல்லாமாகி அல்லவாய் உடனுமாம் இயல்புடையவன், மாயாகாரிய பொருள்கள் உலகங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதனால தன் திரோதான சக்தி மூலம் அப்படி அவன் கலந்திருப்பதனால அந்த மாயாகாரியங்களாகிய அத்துவாக்களும் அவனுக்கு திருமேனி என்று உபசாரமாக சொல்லப்பட்டன. அவை உண்மை திருமேனியாக ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்திருப்பது பற்றி அவையும் உபசாரமாக திருமேனி என்று சொல்லப்பட்டன. ஒரு பெரியவர்களோடு தொடர்பு கொண்டுள்ள பொருள்களுக்கும் அந்த பெரியவருக்குள்ளே மரியாதை வழங்கப்படும். பெரியவருடைய துண்டியா பெரியவருடைய நாற்காலியான்னு சொல்லி பெரியவருடைய செருப்புன்னு அவரோடு தொடர்பு கொண்ட பொருளுக்கும் அந்த மரியாதை கொடுக்கப்படுவது மாதிரி இறைவன் எல்லா அத்வாக்களிலும் ஒன்றாய் வேறாய் உடனாய் நீக்கமின்றி கலந்திருப்பதனால் ஆறு அத்வாக்களும் அவனுக்கு திருமேனி என்று உபச்சாரமாக சொல்லப்பட்டன. ஆனால் உண்மையிலே அவை திருமேனி அல்ல, உண்மை திருமேனி அருள்தான் என்று தெரிவிக்கின்றார். அத்துவாவும் என்னும் உண்மை உபச்சார வடிவம் என்பது உணர்த்தி நின்றது. ஏ உபச்சார வடிவம் பாடல சொல்லடைய உரையாசிரியர் சொல்றாருன்னா அந்த இடத்துல என்ன சொன்னார், வைத்ததாம் அத்துவாவும், அத்துவாவும் ஒரு உண்மை போட்டார் பாருங்க. பாடல் எப்படி வருகின்றது, அத்துவா மூர்த்தியாக அறிவு